உலகத்தை தினம் ஞானி சகல பேருக்கும் அதிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேருக்கும் அதிமானி
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
கள்ள செய்த பாவம்
அருமையான வேதாரட்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோசுவா 10 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். யோசுவா ஆயி பட்டணத்தையும் எரியோ பட்டணத்தையும் பிடித்த பின்னர் எரியோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செய்தே கேள்விப்பட்ட போது எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் எர்மோத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கிவியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி யோசுவாவோடு கூட யுத்தம் செய்ய வந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொன்னார். எனவே கில்காலிலிருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேலே படையெடுத்தான். கர்த்தர் அவர்களை இஸ்ரேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் என்று 10 வசனத்திலே பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்களை முற்றிலும் முறியடித்தார்கள். வசனம் 11 பார்க்கும்பொழுது, அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரேலுக்கு முன்பாக ஓடி வரும்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமானவர்களாய் இருந்தார்கள். தொடர்ந்து 12-14 வசனம் வரை வாசிக்கிறேன். யோசுவா 10:12, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள், அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த அதிகாரத்தை நாம் படிக்க துவங்கும் பொழுதே யோசுவாவின் நாட்களிலே நீண்ட நாள் இருந்ததை குறித்த ஒரு விளக்கத்தை நாம் சிந்தித்தோம். யோசுவா 10:12 வசனத்தின்படி இந்த அற்புதத்தை செய்வதற்காக எல்லா கிரகங்களையும் ஆண்டவர் நிறுத்தினார். சூரியன் அமைதியாக நின்றது. யுத்தம் செய்வதற்காக அதிக நேரம் தொடர்ந்து வெளிச்சம் தேவையானதாயிருந்தது. எனவே கர்த்தர் எல்லா கிரகங்களையும் நிறுத்தி ஒரு கல்மலையை அனுப்பி வெப்பத்தையும் தணித்தார். யோசுவா யுத்தத்திலே வெற்றி பெறும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். ஒரு பேராசிரியர் இதை குறித்து குறைவாக சொல்லும்பொழுது, ஒரு மனிதனுக்காக கர்த்தர் அண்ட சராசரங்களையும் நிறுத்தினார் என்பது வேடிக்கையானது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, சிலருக்கு இது வேடிக்கையானதாகத்தான் தெரியும். ஆனால் கர்த்தர் அதை செய்தார். அதே கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களுக்காக மறிக்கும்படியாகவும் தனது ஒரே குமாரனை அனுப்பினார். அவர் பூமியையும் சூரியனையும் நிறுத்துவதை விட இது மிக அற்புதமான ஒன்று. தேவன் சூரியனை அதே இடத்திலே நிறுத்திய பொழுது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தனது ஒரே பேரான குமாரனை உலகத்து மக்களின் பாவத்திற்காக மறிக்கும்படியாக சிலுவைக்கு அனுப்பிய பொழுது தனது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் பிறந்தவர்களாய் இருந்திருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்காக மட்டும் தனது ஒரே குமாரனை கூட அவர் கொடுத்திருப்பார். இப்படி ஒருவருக்காக கூட தனது ஒரே மகனை அவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கு அது ஏளனமாக தெரியலாம். ஆனால் நாம் இதற்கு வேறொரு வார்த்தையை சொல்கிறோம், கிருபை என்று சொல்கிறோம். எனவேதான் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது பாருங்கள். யோசுவா 10:15-19 வசனம் வரை நாம் வாசிக்கிறேன். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். ஞாபகம் இருக்கிறதா, இந்த அரசர்களும் ஜனங்களும் கர்த்தரிடமாய் திரும்புவதற்கு 420 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கப் போகிறார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதோடு கூட அவரிடத்திலே மனம் திரும்புகிற எவரையும் அவர் ரட்சிக்கிறார் என்பதையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எமோரியர்களுடைய பாவம் நிறைவடைவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் 420 ஆண்டு வெளியே இருக்க வேண்டியதிருந்தது. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக கொண்டு வந்தார். அந்த மகத்துவமான செயல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாரும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் செய்தார். தலை சங்காரம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ரத்தத்தினாலே காப்பாற்றி அவர் செய்த மகத்துவமான செயலும் எகிப்து மக்கள் தங்கள் விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இங்கே கானானில் வாழ்கிற மனிதர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்தார். ஞாபகம் இருக்கிறதா, ராகாபின் வேசி என சொன்னால், யோசுவா 2:10, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஆம் பிரியமானோர்களே, அவள் எல்லாவற்றையும் விசுவாசித்தாள். அந்த ஒரு பெண் விசுவாசித்தாள் என்றால் அங்கே இருந்த எல்லா மக்களுமே தேவனை விசுவாசித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உயிரை இழந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். எனவே நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய செய்தி ஒருபொழுதும் மாறவில்லை. தேவன் உலகத்தை நேசிக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் நேசித்தபடியினாலேதான் தனது ஒரே பேரான குமாரனை நமக்காக, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கொடுத்தார். நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போகப் போவதில்லை. இவ்வாறு சொல்வதனாலே, விசுவாசிக்காவிட்டால் எனக்கு அழிவு என்றா சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம் பிரியமானுள்ளே, அப்படித்தான் வேதம் சொல்கிறது. இதே காரியம்தான் இப்பொழுது கானான் தேசத்தில் இருந்த மக்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு இனிமையானதாக தெரியாது. ஆனால் அவர்கள் விசுவாசியாததினாலே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. யோசுவா 10:24-25, அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ராஜாக்களை பார்த்துதான் இஸ்ரவேலிலிருந்து வேவு பார்க்க வந்தவர்கள், நாம் தேசத்திற்குள்ளே நுழையவே முடியாது, இந்த தேசம் நாம் சுதந்திரிக்க முடியாதது என்று சொன்னார்கள். இப்பொழுது யோசுவா தனது படைத்தளபதிகளை பார்த்து, அவர்கள் கால்களை அந்த அரசர்களின் கழுத்திலே வைக்க முடியாது செய்து அவருடைய இருதயத்தை திடப்படுத்துகிறான். ஏனென்றால் அவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். முதல் உலக மகா யுத்தத்திலே அநேக ஜெர்மன் வீரர்களை சிறைப்பிடித்த ஒரு அமெரிக்க படைத்தளபதியிடத்திலே ஒருவர் இவ்வாறு கேட்டாராம், இத்தனை அதிகமான வீரர்களை நீங்கள் பிடித்தபொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டாராம். அதற்கு அந்த வீரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எப்பொழுது நான் மரித்து போவேனோ என்று பயந்து கொண்டிருந்தேன் என்று கூறினானாம். அவ்வாறுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் உணர்ந்தார்கள். தேவன் அவர்களை உற்சாகப்படுத்த விரும்பினார். பின்னர் யோசுவா அந்த 5 அரசர்களையும் கொலை செய்து மரத்திலே தொங்கவிட்டான். யோசுவா 10:27, சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்த அரசர்களை அப்படியே கெபியிலே விட்டு அவர்கள் பசியினாலே மறிக்கும்படியாய் விட்டிருக்கலாம். ஆனால் யோசுவா அவர்களை கொலை செய்து மரத்திலே தூக்கி போட்டான். அவர்களை அவிழ்த்து விட முடியாது. அவர்களை சிறையிலே வைக்க முடியாத அவர்களிடத்திலே சிறையும் எதுவும் இல்லை. அருமையானவர்களே, நாம் இன்னும் நாகரிகமான நாட்களிலே வாழ்கிறோம் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? எல்லா தேசங்களிலேயும் எத்தனை ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இஸ்ரவேலர் செய்ததை எவ்விதத்திலேயும் நாம் குற்றப்படுத்த முடியாது. அங்கே அவர்கள் சட்டம் ஒழுங்கு இல்லாமல் செயல்படவில்லை. பாவம் நிறைந்த அந்த சந்ததியை அழிக்கும்படியாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரே காரியத்தை செய்தார்கள். அந்த அரசர்கள் விடுதலை செய்துவிடப்பட்டிருந்தால் யோசுவாவுக்கு எதிராக கலகத்தை உருவாக்கி இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாகி விடுவார்கள். மரத்திலே தூக்கி போட்ட அவர்களை மாலை வேளையிலே இறக்கினார்கள். ஏன்? உபாகமம் 21:23 வாசிக்கிறேன். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது கலாத்தியர் 3:13 இதே காரியத்தை அப்போஸ்தலனாய பவுல் நினைவுபடுத்துகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்துவும் மரத்திலே கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அவரையும் மாலையிலே சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தார்கள். யோசுவா 10:41-43 பாருங்கள். காதேஸ் பர்னியா துவங்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், அதை சுதந்திரிக்க உதவி செய்தார் என்பது மிகவும் முக்கியமான சத்தியம். இன்றும் நம்முடைய வெற்றி கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. வெற்றி வாழ்க்கை என்பது அவர் நம்மிலே வாழ்வது. அப்பொழுது நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். அதுவே அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற சுதந்திரம். 11:12 வடக்கு பகுதியிலே யோசுவாவும் ஜனங்களும் எவ்வாறு தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கைப்பற்றிய ராஜாக்களின் அட்டவணையையும் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியோடு கூட யோசுவா யுத்தத்திற்கு மக்களை வழிநடத்தி சென்றது நிறைவடைகிறது. பாருங்கள், யோசுவா 11:6 வாசிக்கிறேன். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெருசியர் எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையில ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டரிக்க கடவாய் என்றார். இங்கே நாம் பார்க்கிறது போல ஆசோரின் ராஜாவாகிய யாபீன் தான் எல்லாரையும் ஒன்று திரட்டுகிறான். அந்த பகுதியிலே உள்ள எல்லா அரசர்களுக்கும் யோசுவாவுக்கு விரோதமாக செய்தி அனுப்பினான். தென்பக்கத்திலே யோசுவா எல்லாரையும் வெற்றி கண்டார் என்ற செய்தி வடக்கே சென்றபடினாலே அங்கேயும் யோசுவா அவர்களை வெற்றி பெறுவான் என்பது உணரக்கூடியதாக இருந்தது. அவன் வடக்கே திரும்பினால் இவர்கள் எல்லாருடைய ராஜ்யங்களையும் அவன் ஊடுருவான் என்பது தெளிவு. நாம் பார்த்தது போல அதைத்தான் யோசுவாவும் செய்தான். ஏற்கனவே நாம் பார்த்தது போல யோசுவாவின் திட்டம் என்னவென்றால், கானானை மத்தியிலே இரண்டாக பிரிப்பது, பின்னர் தெற்கு நோக்கி செல்வது. அப்பொழுதுதான் வடக்கிலிருந்து தெற்கே அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இப்பொழுது வடக்கு பகுதியில் உள்ள ராஜாக்கள் ஒன்று சேர்கிறார்கள். பாருங்கள், யோசுவா 11:7, யோசுவாவும் அவனுடைய கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். யோசுவாவினுடைய வழிமுறை என்னவென்றால், தேசத்தை இரண்டாக பிரித்த பின்னர் எதிரிகள் மேலே திடீரென்று வருவது. மகா அலெக்சாண்டரும் நெப்போலியனும் இதே வழிமுறையைத்தான் பின்பற்றினார்கள். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். வடக்கு பகுதியில் உள்ள அரசர்கள் ஒன்று சேர்ந்து வந்தபொழுது அந்த யுத்தம் நீண்ட நாட்களாய் நடந்தது. யோசுவா 12 அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் கைப்பற்றிய அரசர்களுடைய பெயர் பட்டியலை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் எப்படி சின்ன சின்ன காரியங்களிலேயும் கூட கருத்தோடு செயல்பட்டு அத்தனையையும் குறித்து வைக்கிறார் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சின்ன சின்ன காரியங்களிலேயும் நாம் சரியானபடி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய ஜெப நேரங்களிலே இதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டுமா என்று நாம் யோசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியமாய் தெரிகிற காரியங்களை குறித்தும் கர்த்தரிடத்தில் நாம் பேச வேண்டும். நாம் அதை கூறி அவர் அதை கேட்க விரும்புகிறார். வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத ஒரு பேராசிரியர் ஒரு போதகரை பார்த்து, நீங்கள் வேத புத்தகத்தை வார்த்தைக்கு வார்த்தை நம்புகிறீர்களாக்கும் என்று கேட்டார். அதற்கு போதகர் ஆம் என்று கூறினார். பரலோகத்திலே தேவன் இப்படி புஸ்தகங்களை வைத்து திறந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு போதகர் ஆம் நிச்சயமாக என்று சொன்னபொழுது அது உண்மையாகவே அந்த நண்பருக்கு மிக அதிர்ச்சியாகவே இருந்தது. ஏனென்றால் கர்த்தர் எல்லா காரியங்களை குறித்தும் குறிப்பு வைத்திருக்கிறார். இங்கே கானான் தேசத்திலே அந்த அரசாண்ட ராஜாக்களை குறித்த பட்டியலை நாம் பார்க்கிறோம். நமக்கு அவர்களை குறித்த விவரங்கள் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு அவை எல்லாமே தெரியும். எல்லாவற்றை குறித்தும் அவர் குறிப்பு வைத்திருக்கிறார். பரலோகத்திலே இரண்டு புத்தகங்கள் உண்டு. ஒன்று விசுவாசிகளுடைய பெயர் எழுதப்பட்டிருப்பது, அது ஜீவ புத்தகம். மற்றும் ஒன்று நாம் என்னென்ன செய்தோம் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கும் ஒரு புத்தகம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பெயர் அந்த ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய எந்த சொந்த முயற்சியினாலும் உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் எழுதப்படாது. இந்த புத்தகத்திலே உங்களுடைய பெயர் இருக்கும் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் செய்யும் பணிகளை குறித்த ஒரு புத்தகமும் உண்டு. நானும் நீங்களும் செய்யும் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் அது. சிலருடைய செயல்களை குறித்து வாசிக்கும் பொழுது அது அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்தது எல்லாம் எந்த செலவும் இல்லாமல் தண்ணீர் தான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் நாம் தியாகத்தோடு செய்த காரியங்களும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். இதை நாம் கேட்கும்பொழுது உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிரியமான சகோதரனே சகோதரியே, அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் அவருக்கு முக்கியமானது. 13 அதிகாரத்தை நாம் பார்ப்போம். யோசுவா 13 அதிகாரம் முதலாம் வசனம், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பாதி வரைதான் வந்திருக்கிறோம். அதற்குள்ளாக யோசுவா இப்பொழுது வயது முதிர்ந்தவனானான் என்று பார்க்கிறோம். எனவே இன்னும் அதிகமான தூரம் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் வழிநடத்த முடியாது. தேசத்தை சுதந்தரிப்பதற்காக தேவன் பயன்படுத்திய தலைவன் அவன். இப்பொழுது யுத்தங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. 80 வயதாய் இருக்கும்பொழுது தேவன் அவனை பணிக்கு அழைத்தார். இப்பொழுது அவனுக்கு 100 வயதிற்கும் மேலாகிவிட்டது. கடந்த பல ஆண்டுகளாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தான். மிகவும் வேகமாக காலங்கள் உருண்டு ஓடிவிட்டது. வராந்தர பயணத்தை திரும்பி பார்க்கும்பொழுது அது மிக நீண்ட காலமாக இருந்தது போல தெரிகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த இடத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் விரைந்து ஓடுகிறது. கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே காலங்கள் மெதுவாக போவது போல தெரியாது. அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யும் பொழுது மிக விரைவாக காலங்கள் கடந்து போனதாக தெரியும். இந்த TWR ஊழியத்திலே நான் சேர்ந்தபொழுது நான் இளைஞனாயிருந்தேன். இந்நாட்களிலே கர்த்தர் இந்த வானொலி செய்திகள் மூலமாக எண்ணற்ற மக்களை அவரண்டை இழுத்துக் கொள்கிறார். இன்னும் சில ஆண்டுகளிலே நானும் இந்த பணியை விட்டு கடந்து செல்ல வேண்டும். வெளியே பார்க்கும்பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லாவற்றிலேயும் சிறந்து விளங்குவது போல தெரிகிறது. தென்பாகத்தை பிரித்தார்கள், வடக்கு பக்கம் போனார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பகுதி மிக அதிகம் என்பதை கர்த்தர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அதிகமான பணியை செய்து முடித்தோம் என்று சொல்லும் பொழுதும் நாம் செய்யக்கூடிய பணிகள் மிக அதிகமானதாயிருக்கும். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நிலைமையும் இதுதான். தன் இருதயத்திலே விரும்பிய எல்லா பணிகளையும் அவர்கள் செய்து முடிக்கவே முடியாது. பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று கூறுகிறார். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே சொல்லியிருந்தார், இஸ்ரேல் ஜனங்கள் கால்படும் இடம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆனால் அவர்கள் அந்த தேசம் முழுவதிலேயும் நடந்து தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறதில்லை. எந்த ஒரு விசுவாசியுமே இன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அதிகம் என்ற உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கிடைத்தது போதும் என்ற ஒரு திருப்தியோடு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் முன்னேறி செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. பிலிப்பியர் 3:14 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்பொழுது யோசுவா கட்டளை கொடுத்தது நிறைவடைகிறது. இப்பொழுது யோசுவாவினுடைய பணி மோசே வாக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த 2.5 கோத்திரத்திற்கும் அவர்கள் சொன்னபடியே அந்த பகுதியை கொடுக்க வேண்டும். யோசுவா 13:7-8 ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக பங்கீடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். யோசுவா 3:6 நாம் பார்க்கிறது போல கர்த்தர் அந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. ஏற்கனவே சுதந்திரித்த தேசத்தை அவன் பங்கிட்டது மட்டுமல்ல, இன்னமும் எடுத்துக் கொள்ளப்பட போகிற தேசத்தை குறித்தும் அவனை தீர்மானிக்கிறான். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, நமக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் போதும் என்ற நிலைமையிலே நின்று விடாதபடி இன்னமும் மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிறவர்களாகவும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலே பெற்றுக் கொள்ளும்படியாகவும் வாஞ்சியவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு பாவ மன்னிப்பு போதும், மறித்தால் பரலோகத்திலே ஒரு இடம் எனக்கு போதும் என்று எண்ணம் இல்லாதபடி இந்த உலகத்திலே வாழும் காலத்திலேயே கர்த்தரோடு மிக நெருக்கமாக வாழுகிறவர்களாகவும் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக அவரோடு கூட நெருங்கி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, யோசுவாவை கொண்டு இங்கே தேசத்தை சுதந்திரித்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறவர், அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு பண்ணுகிறவர், நீர் வாக்கு மாறாதவர், உமக்கு நன்றி ஐயா. எங்களையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதை குறித்து நாங்களும் கருத்து உள்ளவர்களாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பங்கிட்டுக் கொள்கிறவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்னும் என்னென்ன மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்ள தடையாயிருக்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அதற்காக நாட வேண்டிய காரியங்களை நாடவும், தேட வேண்டிய காரியங்களை தேடவும், பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 36:11 பின்பாகம். எசேக்கியேல் 36:11 பின்பாகம்.